மாவீரம் அவதாரம். மேஜர் கிண்ணி
வணங்குகிறோ
கல்வி மாநகர் பெற்ற அருண்டவ புதல்வன் கிண்ணி. கந்த சுவாமி துறை தம்பதிகளின் நான்காவது மகனாக பிறந்த இவன் சிறு அகவிலேயே கல்வியில் கெட்டிக்காரனாக விளங்கினான். ஹார்ட்லி கல்லூரியில் உயர்வகுப்பில் கணிதம் படித்து தனது திறமையை வெளிப்படுத்தியவன் கிண்ணி. இவனது சிறு பராயத்திலேயே தகப்பனார் இறந்ததால் வீட்டில் குடும்ப நிலை கஷ்டமாகியது. குடும்ப நிலையை உணர்ந்து கிண்ணி செயற்பட்டார். தனது படிப்புக்கு மத்தியிலும் சிறு சிறு வேலைகள் செய்து வந்தார். கோழிகளை வளர்த்து அதன் மூலம் வீட்டை கவனிக்கும் பணியையும் அவன் செய்தான். இவனது இரண்டாவது அண்ணன் 1983 விடுதலை பெற இயக்கத்தில் இணைந்து கொண்டதைத் தொடர்ந்து குடும்ப பாரம் இவனை அழுத்தியதால் ஆரம்பத்தில் வீட்டிலிருந்த வண்ணமே இயக்க வேலைகளில் ஈடுபட்டவன். பின்னர் மேஜர் ஜேம்ஸ் பயிற்சிக்காக போனதைத் தொடர்ந்து கிண்ணி வடமராட்சியில் இயங்கி வந்த தமது இயக்க சவர்க்கார தொழிற்சாலையில் பணியாற்றினான். அங்கு சிறப்பாக செயற்பட்டதால் வன்னிப்பகுதியில் சவர்க்கார தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்காக சிறிது காலம் வன்னியில் நின்றார். அதன் பின் கொமாண்டோ பயிற்சியை முடித்துக் கொண்டு சிறிது காலம் வல்வை இராணுவ முகாமை சுற்றியுள்ள காவல் அரங்களில் காவல் புரிந்தார். இயக்க வேலைகளில் ஈடுபடும் இயந்திர படகுகளை கவனிப்பதற்காக வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஒபரேஷன் லிபரேஷன் வரையும் கடமையாற்றினார். தீவகத்துக்கு கிண்ணி தளபதி. தீவகத்தின் தளபதியாக கிண்ணி பொறுப்படுத்த வேளை அங்கு பல கடமைகள் அவன் செய்து முடித்தான். அடிக்கடி அவன் பொறுப்படுத்ததிலிருந்து ஏதாவது தாக்குதல் செய்ய வேண்டும் என்று கிண்ணி துடித்துக் கொண்டிருந்தான். கிண்ணி வேவு பார்க்க அனுப்பிய இரண்டு போராளிகளை ஒரு நாள் இராணுவம் சுட்டுக் கொண்டது. எப்படியும் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கிண்ணி ஆவசமாக அலைந்து திரிந்தார். ஊர்காவற்றுறை வரைபடத்தை ஒழுங்கை ஒழுங்கியாக கீறித்தாருங்கள் என்று அவன் கேட்டு திரிந்தான். அந்த வரைபடம் வந்ததும் மறுநாளே தாக்குதலை திட்டமிட அவன் தயாரானான். ஒரு நாள் அதிகாலையில் இராணுவம் வரும் பாதைக்கு இவர்கள் சென்று கிளைமோர்களை ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு இராணுவத்தை வரவேற்க தயாராக இருந்தார்கள். ஒழுங்கி ஒன்று கடை ஒன்றுக்கு எதிராக இரண்டாக பிரிந்தது. அந்த கடையினுள் கிண்ணியும் மற்றவர்களும் அங்கே காத்திருந்தார்கள். கடைக்கு முன்பக்கத்தை தவிர வேறு வாசல்கள் எதுவும் இல்லை. ஒழுங்கை கடைக்கு நேர் செங்குத்தாக வந்து 3 தூரத்தில் இரண்டாக பிரிந்து செல்கிறது. விடிய போகிறது. சகல தடயங்களையும் அழித்துவிட்டு 8 கடைக்குள் இருந்தார்கள். ஒழுங்கை பிரிந்த பின்னர் இரு மருங்கிலும் வேறு குழுக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருந்த கடைக்குள் பெரும் இட நெருக்கடி. பழைய தட்டுமுட்டு சாமான்கள் ஒருவாறு ஓரமாக ஒதுக்கிவிட்டவர்கள் காத்திருந்தார்கள். மேலே நிமிந்து பார்த்தால் பெரிய குளவிக்கூடு ஒன்று எப்போதும் விழும் என்று பயமுறுத்தி கொண்டிருந்தது. 100 பெரிய குளவிகள் ஒட்டுவோம் என்று பயமுறுத்தினர். அண்ணே, இதுகள் விச குளவிகள். நான்கஞ்சு உண்டா கடிச்சதென்றால் ஆழம் முடிச்சிடும் என்று அதற்குள் போராளி இருவன் பயப்படுத்தினான். எல்லோரும் குளவிகளை பார்ப்பதும் விடியதா என பார்ப்பதுமாக இருந்தார்கள். இப்படித்தான் நெடுங்கடி தாக்குதலையும் திட்டமிட்டு அடிச்சினான். இதுவும் சரி வரும் என்று கிண்ணி சொன்னான். எல்லோரும் இராணுவத்தையும் குளவியையும் மாறி மாறி பார்த்து பதட்டத்தோடு இருந்ததை பார்த்த கிண்ணி நெடுங்கணி தாக்குதலை பற்றி சொன்னான். ஒரு கட்டத்தில் எங்களோட போராளிகள் ஒருவனை நோக்கி எல்எம்ஜிக்காரன் சுட்டு கொண்டிருந்தான். அவனை உயிரோடு விட்டால் எல்லாரையும் முடிச்சிடுவான் என்று விளங்கிட்டது. இதனால் நான் பயந்தேன் என்று நிறுத்தினான் கிண்ணி. எல்லோரும் கதை கேட்கும் அவரில் பிறகு என்ன நடந்தது சொல்லுங்க என்றார்கள். துப்பாக்கிய தோளில கொழுவி கொண்டு குண்டின் கிழிப்பை கலட்டியபடியே கத்தி கொண்டு எதிரின்ற நிலைக்குள்ள பாஞ்சன் அடிச்சு கொண்டிருந்த எல்எம்ஜியின் பரல்ல இறுகி பிடிச்சு அதை என்ற பக்கம் திரும்ப விடாமல் தடுத்தன். கை சுட்டிருக்குமே, ஒரு போராளி இடையில் அவசரப்பட்டு புகுந்தார். கை கொதிச்சு போச்சு, அப்படி செய்யாவிட்டால் என்ன சுட்டு போடுவான். அதனால் விடவே இல்லை. சண்டை முடிஞ்ச பிறகு பார்த்தால் கையெல்லாம் கொப்பளம் போட்டிருக்குது என்றான் கிண்ணி. பிறகு அவளை அடக்க முடியாமல் மற்ற போராளி கேட்டார். எல்லாரும் சீக்கியர், பெரிய தாட்டியங்கள். காலுக்குள்ள இருந்த ஒரு சீக்கியர்களும் எல்எம்ஜி வச்சிருந்த சீக்கிரம் நினைச்சிருந்தால் என்ன, சுலபமாக அடித்து விழுத்தி இருக்கலாம். ஆனால் கிளிப்ப கலாட்டிய குண்டை கண்டு நான் பலத்த குரலில் கத்தி வெறுட்டியதை கண்டுட்டு பயந்துட்டாங்கள் என்றான் கிண்ணி. கொஞ்சம் பொறு என்று கதவிடுக்கால் மெல்ல பார்த்தான். வாராங்கள். எல்லாரும் அடங்கி போனார்கள். நெஞ்சு துடிக்கும் சத்தம் பலமாக கேட்டது எல்லோருக்கும். சில வினாடிகளின் பின் மெதுவாக ஒருவர் எட்டி பார்த்தபோது இவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து 5 அடி தள்ளி ஒழுங்கியால் ஒரு எலும்ஜிக்காரன் திரும்பி சென்று கொண்டிருந்தான். 6 பேர் அவர்களை கடந்ததோடு கிண்ணி கிளைமோரை வெடிக்க வைத்தார். வெடித்ததோடு கிண்ணி பாய்ந்தான். குளவியின் பயத்தாலே மற்றவர்களும் கிண்ணியோடு சேர்ந்து பாய்ந்தார்கள். நல்ல வழி அவர்கள் இருவரும் முதலில் பாய்ந்தது வெடித்ததோடு குளவி கூடு பீந்து கொட்டுப்பட்டு அவர்களோடு இருந்த ஏனி 6 வரையும் குளவி கலைத்து கலைத்து கொட்டியது. அது பின்னர் தான் தெரிய வந்தது. 5 நிமிட சண்டை முடிவடைந்து கிண்ணி பாய்ந்து சென்று கொல்லப்பட்ட சிங்கள படையினரை இழுத்து வந்தார். ஆயுதங்கள் அவர்களால் கைப்பற்றப்பட்டன. இராணுவத்தினர் 4 பேர் கொல்லப்பட்டு 6 பேர் காயமடைந்தனர். 2 ஆயுதங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டன. கிண்ணி சிறப்பு படையின் சிறப்பு தளபதியானார். சில நாட்களாக கிண்ணி முகாம் பக்கம் செல்லவில்லை. ஜாழ்ப்பாணத்துக்குள் நின்றால் சுற்றி சுற்றிய படையும் வருவான் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஏதோ ஒரு இராணுவ முகாமின் காவலர்களை மோப்பமிட்டவாறு இருப்பான் என்று எண்ணினார்கள். பன்னியிலிருந்து வந்த போராளிகள் சிலர் கிண்ணி அங்கு நிற்பதாக தெரிவித்தார்கள். ஆனிரவு தட்டுவன் கொட்டியில் சண்டை தொடங்கியது. காவலர்களை கைப்பற்றி பரந்தனுக்கு வர சிங்களப்படை முற்பட்டது. அது முக்கியத்துவம் வாய்ந்ததொரு சண்டை. அந்த இடத்தில் தடுக்காவிட்டால் சிங்களப்படை பரந்தன் வரையும் வரும் ஆபத்திருந்தது. அந்த சண்டையில் கிண்ணி தனது முத்திரையை பதைத்தார். அதிகாலையிலிருந்து இரவு வரை வெட்ட வழியில் இராணுவத்தோடு சமர்ப்பிந்து அவர்களுக்கு பலத்த இழப்புகளை ஏற்படுத்தி முகாமுக்குள் அடித்து கலைத்தவனவன். இருந்தாலும் காரி நகர் அடி மாதிரி வராது என்று கிண்ணி சொன்னான். காரி நகர் பாலத்தில் தங்களுக்கு அடி வரும் என்று சிங்களப்படை கனவு கூட காணவில்லை. கிண்ணி சார்ல்ஸ் சன்னனி படைப்பிரிவின் விசேட தளபதியாக பொறுப்படுத்த சில வாரங்களுக்குள் அவனை செய்து காட்டினான். எந்த தாக்குதல் என்றாலும் வேவு நடவடிக்கையில் இறுதி வரை ஈடுபட்டு தனக்கு திருப்தி ஏற்பட்ட பின்னரே தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். காரிநகரில் நடந்த சுவையான சம்பவத்தை அவன் அடிக்கடி கூறுவான். ஜூலை 10 கிளிநொச்சி ஜக்கச்சியில் சிங்கள படையோடு சமர் தொடங்கியது. ஒருவன் ஓடி வந்து முகமெல்லாம் 2 கரத்து சோகமாப்பி கிடந்தது. கிண்ணி எண்ணியிலே கிண்ணி எண்ணியலே என்று அவன் இன்னொரு போராளியிடம் விக்கி விக்கி சொன்னான். எல்லோருக்கும் விளங்கிவிட்டது. சில நிமிட நேரத்துக்கு என்ன நடந்தது என்று ஜீரணிக்க முடியவில்லை எவராலும். மச்சான் மச்சான் என்று கூப்பிட்டு நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகுகின்ற தளபதி அவன். எல்லோரும் சொல்லி கண்கலங்கி நின்றார்கள். ஒரு போராளி சொன்னான், ஏன் டாக்டர் ஆண்டின் இடத்துக்கு கொண்டு போயிருந்தால் காப்பாற்றியிருக்கலாமே. ஏதோ ஆற்று அமையால் அவன் சொன்னான். 2 நாளைக்கு தான் சின்ன காயப்பட்ட அண்டிகிட்ட போனது. அடுத்த முறை உங்களோட இடத்துக்கு வரமாட்டேன் அண்டிகிட்ட சொன்னவனா. சொன்னது போல் அவன் களத்தில் விழுந்து போனான். போராளிகள் காயமடைந்தால் தன் தாயிடம் அழைத்து சென்று அந்த தாய் தன் பிள்ளைகளைப் போல் மற்ற போராளிகளையும் தன் பிள்ளைகளாகவே கவனித்துக் கொள்வாள். எல்லோரும் கிண்ணி அன்னையின் அம்மா என்று அன்பாக அழைப்பார்கள். தன் பிள்ளை மாற்றான் பள்ளி என்று வேறுபாடு பார்ப்பதில்லை அவள். இந்திய படை காலகட்டத்தின் போதும் ஏராளமான போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிய வீடுகள், ஆதரவும் வழங்கி பராமரித்த வாசலது. அந்த தாயின் பிள்ளைகளில் கிண்ணியும் முரளியும் திரும்பி வராத இடத்துக்கு போய்விட்டார்கள். மற்ற பிள்ளைகள் வருமென்று அந்த தாய் காத்திருந்தாள். மேஜர் கிண்ணியின் மாவீர மகுடம் கேட்டோம்.